Welcome once again to Words of Life.
மீண்டுமாய் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
We've been studying through the Bible.
நாம் வேதாகமம் முழுவதும் என்ற இந்த பாடத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம்.
Book by book.
ஒவ்வொரு புத்தகமாக படித்துக் கொண்டிருக்கிறோம்.
And we have now reached the book of Luke.
இப்பொழுது நாம் லூக்கா புத்தகத்துக்கு வந்திருக்கிறோம்.
Let's turn to chapter 15.
15ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்போம்.
In chapter 15 we have three parables that Jesus spoke.
இந்த 15ஆம் அதிகாரத்திலே இயேசு மூன்று உவமைகளை பேசியிருக்கிறார்.
They can apply to lost sinners and to backsliders.
தொலைந்து போன பாவிகளுக்கும் பின்மாற்றக்காரர்களுக்கும் இந்த உவமை பொருந்தும்.
The first one is about a shepherd who looks for his lost sheep.
காணாமல் போன ஆட்டை தேடி அலைகிற மேய்ப்பனுடைய உவமைதான் முதலாவது உவமை.
The second is a woman who has lost one of her 10 coins.
தன்னுடைய 10 வெள்ளிக்காசுகளிலே ஒன்றை தொலைத்துவிட்ட ஒரு ஸ்திரீயை குறித்து வாசிக்கிறோம்.
And the third is a father who lost both his sons.
மூன்றாவது உவமை இரண்டு மகன்களையும் இழந்த ஒரு தகப்பனுடைய உவமை குறித்து வாசிக்கிறோம்.
The younger son went astray and came back.
தன்னுடைய இளைய மகன் அவன் வழி விலகி சென்று மீண்டுமாய் திரும்பி வந்தான்.
The young elder son was jealous and stubborn and is outside the house at the end of the story.
மூத்த மகன் அவன் மிகவும் பிடிவாதமாய் பொறாமையாய் இருந்து அந்த கதையின் முடிவிலே வீட்டுக்கு வெளியே நிற்கிறவனாய் காணப்படுகிறான்.
These are a picture of First of all, the shepherd is a picture of the Lord Jesus.
இங்க இருக்கக்கூடிய மேய்ப்பன் ஆண்டவருக்கு ஒப்பாக இருக்கிறான்.
The father is a picture of God the Father.
தகப்பன் பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பாக இருக்கிறார்.
And the woman is a picture of the church.
அந்த ஸ்திரீ சபையின் ஒரு காட்சியாக காட்சியளிக்கிறாள்.
Filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு சபையாய் அதற்கு ஒப்பாக இருக்கிறாள்.
In a sense, all three persons of the Trinity are here.
ஒரு விதத்தில் சொல்ல போனால் திருத்துவத்தின் மூன்று நபருமே இங்கே காணப்படுகிறார்கள்.
The first one is a picture of a backslider, someone who was in the fold and went away.
மந்தைக்குள்ள இருந்த ஒருவன் வழிவிலகி போய் விட்டான். அது பின்மாற்றக்காரனை குறிக்கிறது.
And the fold is described here in verse 7 as 99 righteous persons who need no repentance.
மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களாக இந்த மந்தை சித்தரிக்கப்பட்டிருக்கிறது.
Have you ever seen a church like that?
இது போல ஒரு சபை பார்த்திருக்கிறீர்களா?
99 righteous people who need no repentance.
மனம் திரும்புதலே அவசியம் இல்லாத 99 நீதிமான்கள்.
Almost impossible to see a church like that.
இப்படிப்பட்ட சபையை பார்ப்பது கூடாத காரியமா இருக்கிறது.
There are churches with 10,000, 20,000, 30,000, 50,000 people.
10,000, 20,000, 30,000, 50,000 ஜனங்கள் கொண்ட சபைகள் இருக்கிறது.
We don't know how many of them are righteous.
அதிலே எவ்வளவு பேர் நீதிமான்கள் என்று நமக்கு தெரியாது.
And even churches which there are righteous people, how can we say that they don't need any repentance?
நீதிமான்களே இருக்கக்கூடிய ஒரு சபையாய் இருக்குமேயானால் அதிலே மனம் திரும்ப அவசியம் இல்லை என்று எப்படி நாம் சொல்ல முடியும்?
Yet this is the picture of the church that Jesus wants.
ஆனால் இயேசுவுக்கு தேவையான சபை இப்படித்தான் இருக்கிறது.
What is the meaning of needing no repentance?
மனம் திரும்ப அவசியம் இல்லை என்றால் அதனுடைய பொருள் என்ன?
That means as soon as I am aware of a sin, I confess it and repent from it immediately.
பாவம் என்கிற ஒரு காரியத்தை குறித்து உணர்ந்த மாத்திரத்தில் உடனடியாக நான் மனம் திரும்பி நான் அதிலிருந்து விடுபட்டு விடுகிறேன்.
It's like as soon as some dirt comes on my shirt, I immediately wash it off.
என்னுடைய சட்டையில் ஒரு அழுக்கு வந்த உடனே அதை உடனே கழுவி விடுகிறது போல.
Then my shirt will not need any washing.
அப்படியானால் என்னுடைய சட்டைக்கு துவைப்பதே தேவையில்லாமல்.
Because I'm washing it many times every day.
ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் பல முறைகளில் அதை கழுவி கொண்டே இருக்கிறேன்.
So if I'm cleansing myself many times every day,
ஒவ்வொரு நாளும் பல முறைகளிலே நான் சுத்திகரித்துக் கொண்டிருந்தால்,
I seek to do that in my life.
என்னுடைய வாழ்க்கையில் அப்படி செய்ய நான் பிரயாசப்படுகிறேன்.
Then I am a righteous person who doesn't need any repentance.
அப்படியானால் மனம் திரும்புதலே அவசியம் இல்லாத ஒரு நீதிமானாய் நான்
இருக்கிறேன். Because I may be repenting 10 or 15 times a day.
ஏனென்றால் ஒரு நாளிலே 10 15 முறைகள் நான் மனம் திரும்பிக் கொண்டிருக்கலாம்.
Like washing my shirt 15 times a day.
ஒரு நாளிலே 15 முறை என்னுடைய ஆடையை கழுவுவது போல இருக்கிறது.
You can say that my shirt is a shirt that does not need washing.
என்னுடைய சட்டையை துவைப்பதற்கு அவசியமே இல்லை என்று சொல்லலாம்.
Because it's being washed 15 times a day.
ஏனென்றால் ஒரு நாளிலே 15 முறை அந்த சட்டையானது கழுவப்படுகிறது.
That is how God wants everyone of his children to live.
இப்படித்தான் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
As soon as we are aware of some unchrist likeness,
கிறிஸ்துவுக்கு ஒத்திராத ஒரு காரியத்தை கண்ட உடனே
immediately repent and set it right.
உடனடியாக மனம் திரும்பி அதை சரி செய்வது.
Such people are righteous people who need no repentance.
இப்படிப்பட்டவர்கள் தான் நீதிமான்கள். அவர்களுக்கு மனம் திரும்புதல் அவசியம் இல்லை.
Into such a flock that we must bring the lost sheep.
இப்படிப்பட்ட ஒரு மந்தைக்குள்ளாகத்தான் தொலைந்து போன ஆட்டை கொண்டு வர வேண்டும்.
But if we have churches where people are fighting and quarreling with each other,
ஆனால் ஏற்கனவே ஒருவரோடு சண்டை போட்டுக்கொண்டு பிணக்குகள் நிறைந்த ஒரு சபையாக இருக்கிறது,
they have no victory over sin,
அங்கே பாவத்தின் மீது அவர்களுக்கு ஜெயம் இல்லை,
then I would say that lost sheep is safer outside there than come here and get all the diseases that the other sheep have.
இங்கே உள்ளே வந்து மற்ற ஆடுகளுக்கு இருக்கக்கூடிய வியாதிகளை பெறுவதை பார்க்கலாம். தொலைந்து போன ஆடு தொலைக்கப்பட்ட இடத்துல இருப்பதே அதுக்கு பாதுகாப்பு என்று நான் சொல்லுவேன்.
And that is why we need to make the fold proper before bringing in the last sheep.
ஆகவே தான் தொலைந்து போன ஆடுகளை உள்ளே கொண்டு வருவதற்கு முன்பதாக மந்தையை சீர் செய்ய வேண்டியிருக்கிறது என்று சொல்கிறேன்.
A lot of people ignore that.
அநேகர் அதை ஒத்துக்கொள்வதில்லை.
They say we must go and get the last sheep.
இல்லை, நாம் போய் தொலைந்த ஆடுகளை தான் தேடி உள்ளே கொண்டு வர வேண்டும். அதை எங்கே நீங்கள் கொண்டு வர போகிறீர்கள்?
Fold where people are fighting with each other?
ஒருவரோடு சண்டை பண்ணுகிற ஒரு மந்தைக்குள்ளாய் கொண்டு வர போகிறீர்களா?
Where the sheep are biting each other?
ஒன்றை ஒன்று கடித்துக் கொண்டிருக்கிற ஆடுகளுக்குள்ளாய் கொண்டு வர போகிறீர்களா?
Then that sheep is far better off where nobody bites it on the hillside.
அங்கே மலை பக்கத்திலே யாருமே கடிக்காத அந்த இடம்தான் அந்த ஆட்டுக்கு தொலைந்து போன ஆட்டுக்கு பாதுகாப்பான இடம்.
So in this parable it's not just a parable of the lost sheep.
ஆகவே இந்த ஓமையானது தொலைந்து போன ஆட்டை குறித்த ஓமை மட்டுமல்ல.
It's a parable of a fold which has got 99 righteous persons who need no repentance.
மனம் திரும்புதல் அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்த சபையை சித்தரிக்கிற ஒரு ஓமையாயும் இருக்கிறது.
But
ஆனால்
we must reach out to bring that lost sheep back.
அந்த தொலைந்து போன ஆட்டை நாம் போய் தேடி கண்டுபிடித்து கொண்டு வர வேண்டும்.
And there's more joy when that lost sheep comes back.
அந்த தொலைந்து போன ஆடு மீண்டும் திரும்பி வரும்பொழுது அதிக சந்தோஷம் உண்டாகிறது.
Then all these sheep that have not gone astray.
தொலைந்து போகாத ஆடுகளை காட்டிலும் அந்த ஆட்டை குறித்து அதிக சந்தோஷம்.
The second parable is about the lost coin.
இரண்டாவது ஓமை என்பது தொலைந்து போன வெள்ளி காசு.
Here in the case of the sheep it went astray by mistake.
அந்த ஆடு தவறுதலாக வழி விலகி போய்விட்டது.
So we must go after such backsliders.
ஆகவே அப்படிப்பட்ட பின்மாற்றக்காரர்களை நாம் தேடி போக வேண்டியிருக்கிறது.
In the case of the coin,
இந்த வெள்ளிக்காசு என்று வரும்பொழுது,
it's not the coin's fault.
அது வெள்ளிக்காசினுடைய தவறு அல்ல.
It's the woman's fault.
அந்த ஸ்திரீனுடைய தவறு.
Not the Holy Spirit's fault.
பரிசுத்த ஆவியானவருடைய தவறு.
The unfaithfulness of the church.
ஆனால் சபையினுடைய உண்மையற்ற நிலையைதான்
காரணம். Sometimes people are lost or backslide because the church has failed.
சபையானது தவறி போனபடினாலே சில நேரங்களிலே ஜனங்கள் பின்வாங்கி போகிறார்.
So here is a woman, a church that has failed. And therefore somebody got lost.
இங்கே ஒரு ஸ்திரீ அல்லது ஒரு சபை அது தவறினபடினாலே யாரோ ஒருவர் தொலைந்து விட்டார்.
But then the church repents.
ஆனாலும் இந்த சபை மனம் திரும்புகிறது.
And decides, hey, we must find this lost person and bring him back.
ஓஹோ, நம் இந்த தொலைந்து போனவர்களை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானிக்கிறது.
And it says she searches carefully until she finds it.
அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாக தேடாமல் இருக்கிறாள் என்று
வாசிக்கிறோம்.
அதற்கு பிறகு சந்தோஷப்படுகிறாள்.
In both cases,
இரண்டு காரியங்களிலும்,
in verse 7 and verse 10, the joy in the presence of the angels of God over a sinner who repents.
மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று இரண்டு வசனங்கள் 7-10 வசனங்களிலே வாசிக்கிறோம்.
Not a sinner who signs a decision card.
ஒரு தீர்மான அட்டையிலே கையெழுத்து போடுகிற பாவியை குறித்து அல்ல.
A sinner who repents.
மனம் திரும்புகிற ஒரு பாவி.
A sinner, not a sinner who raises his hand in a meeting.
கூட்டத்திலே கையை உயர்த்துகிற ஒரு பாவி நிமித்தமாய் அல்ல.
But who repents.
மனம் திரும்புகிற பாவி.
Unfortunately, repentance is not being preached today.
துரதிருஷ்டவசமாக இந்த மனம் திரும்புதல் என்பது இன்றைக்கு பிரசங்கிக்கப்படாத ஒரு காரியமாக
இருக்கிறது. These lost sheep are not really coming into any fold.
ஆகவே தொலைந்து போன ஆடுகள் மந்தைகளுக்குள்ளாக வருவதில்லை.
These lost coins are not really being brought back into the woman's hand.
தொலைந்து போன காசு அந்த ஸ்திரீனுடைய கைக்கு மீண்டும் கொண்டு வரப்படுகிறதில்லை.
Repentance is the main message Jesus emphasized here.
இயேசு இங்கே முக்கியத்துவப்படுத்தி சொல்கிற செய்தி என்பது மனம் திரும்புதல்.
Illustrated in the story of the prodigal son.
இந்த கெட்ட குமாரனுடைய கதையில விளக்கமாக
சொல்லியிருக்கிறார்.
மனம் திரும்புதல் என்பது ஒரு சுற்று திரும்பி பிதாவுடைய வீட்டுக்கு வருவது.
The elder son is another type of backslider.
மூத்த குமாரன் இன்னொரு விதமான பின்மாற்றக்காரனாக
இருக்கிறான்.
சரியா இருக்கிறேன்
என்று ஆனால்
தேவன் ஒருவனை ஆசீர்வதிக்கும் பொழுது இவன்
பொறாமைப்படுகிறான்.
காயின் ஆபேலை குறித்து பொறாமைப்பட்டது போல.
At the end of the story he's outside the house.
கதையின் முடிவிலே அவன் வீட்டுக்கு வெளியே இருக்கிறான்.
பிக்சர் ஆஃப் many Pharisees.
அநேக பரிசேயர்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. தங்கள் சரி என்று எண்ணுகிறார்கள்.
Then in chapter 16 to 21,
16ஆம் அதிகாரத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் வரை,
we find a number of parables dealing with money.
பணத்தை குறித்து நிறைய உவமைகள் வருகிறதை பார்க்கிறோம்.
Jesus spoke a lot about money.
பணத்தை குறித்து இயேசு அதிகமாக பேசியிருக்கிறார்.
Much more than we think.
நாம் எண்ணுவதற்கு அதிகமாக
பேசியிருக்கிறார். Not only parables but stories.
உவமைகள் மட்டுமல்ல சம்பவங்களும் சொல்லியிருக்கிறார்.
Like a whole treatise on money.
பணத்தை குறித்து தான முழு போதனை என்று நாம் சொல்லலாம்.
First of all, the story of an unrighteous steward.
முதலாவது அநீதியுள்ள ஒரு
உக்கரணக்காரனை குறித்து சொல்லுகிறார். 16 verses
1 to 9. 16ஆம் அதிகாரம் 1-ல் இருந்து 9 வசனங்கள் வரை.
This man was cheating.
இந்த மனிதன் ஏமாற்றுகிறான்.
And his master heard about it.
அவனுடைய எஜமான் அதை குறித்து கேள்விப்படுகிறான்.
Said, okay,
சரி,
you got to resign.
நீ இப்பொழுது உன் வேலையை விட்டுவிட்டு போக வேண்டும்.
Give me an account of your stewardship.
உன்னுடைய உக்கிரணத்தை குறித்து எனக்கு கணக்கு ஒப்புவி என்று கேட்டார்.
He realized that he'll be sacked.
அவன் தான் வேலையை விட்டு துரத்தப்பட போகிறேன் என்பதை
உணர்ந்தான். So what did he do?
அவன் என்ன செய்தான்?
He called all the people who owed money to his master.
தன்னுடைய எஜமானுக்கு பணம் கொடுக்க வேண்டிய மக்களை எல்லாம் அழைக்கிறான்.
And asked them to reduce their bill 50% in some cases.
ஒரு சில அவருடைய காரியங்களில் 50% கணக்கு தொகையை குறைக்க சொல்றான்.
20% in some cases.
ஒரு சில காரியங்களில் 20% குறைக்க சொல்றான்.
And like that, it was in a way he was giving them money.
உருவத்தில் சொல்ல போனால் அவர்களுக்கு பணத்தை கொடுக்கிறார்.
By cutting down their bills.
அவருடைய கணக்கு தொகையை பில் தொகையை குறைத்து அவருக்கு பணத்தை கொடுக்கிறான்.
he made friends through money.
இப்படி பணத்தின் மூலமாக அவன் நண்பர்களை சம்பாதித்து
கொண்டார். So that when he sacked from this job,
இந்த வேலை விட்டு அவன் விரட்டப்படும் பொழுது,
he'll get a job with one of those other companies whom he helped out.
அவன் உதவி செய்த மற்றவருடைய கம்பெனிலே அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு கூட செய்கிறான்.
The master,
எஜமான்,
said this is a clever fellow. According to the wisdom of his age, he acted shrewdly.
தன் காலத்திலே உள்ள தன் ஞானத்தை பார்க்கும் பொழுது இவன் மிகவும் ஞானவனாய் நடந்து கொண்டான் என்று சொல்கிறார்.
And Jesus says in verse 8,
இயேசு 8 ஆம் அதிகாரத்தில் 8 ஆம் வசனத்திலே சொல்கிறார், கடைசியின் பகுதி,
the sons of this age are shrewder in relation to their own kind of things than the sons of light.
இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள்.
That means in relation to money, which is the only thing people live for on earth.
இந்த பூமியிலே பணத்துக்காகவே மக்கள் வாழ்கிறார்கள். அதை குறித்து சம்பந்தப்படுத்தி சொல்கிறார்,
worldly people are wiser.
உலக மக்கள் ஆனவர்கள் புத்திசாலிகளாக
இருக்கிறார். The sons of light are in relation to eternal riches.
ஒளியின் பிள்ளைகள் நித்தியத்திற்குரிய சொத்தை பார்க்கும் பொழுது இவர்கள் புத்திமான்களாக இருக்கிறார்கள்.
Because the worldly people live wholeheartedly for money.
ஏனென்றால் உலக மக்கள் பணத்துக்காக முழுவதுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
But the children of light don't live wholeheartedly for heavenly riches.
ஆனாலோ ஒளியின் பிள்ளைகள் பரலோகத்தினுடைய சொத்துக்காக முழுவதுமாய் வாழ்வதில்லை.
They say they belong to heaven.
பரலோகத்துக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்கிறார்கள்.
They say that heavenly riches are more important than earthly riches.
பரலோகத்தின் பொக்கிஷங்கள் பூமியின் பொக்கிஷங்களை காட்டிலும்
முக்கியமானது. But they don't live wholeheartedly for it.
ஆனாலும் அதற்காக முழுவதுமாய் வாழ்வதில்லை.
Showing that the children of the world are wiser in relation to their stuff.
ஆகவே இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்களுடைய பொக்கிஷத்தை பார்க்கும்போது புத்திமங்களா
இருக்கிறார்கள்.
இதிலிருந்து ஒரு பாடத்தை
கற்றுக்கொள்ளுங்கள்.
உங்களுடைய எதிர்காலமானது நித்தியம், ஆகவே நித்தியத்திற்கென்று உங்களுக்கு நண்பர்களை
சேர்த்து.
இந்த மனிதனுடைய நித்தியமானது இந்த பூமியினுடைய வாழ்க்கையோடு முடிவடைகிறது.
But your future is for eternity.
ஆனால் உங்களுடைய எதிர்காலமும் நித்தியத்திலே
இருக்கிறது. He made friends for his future with money.
அவன் தன்னுடைய எதிர்காலத்துக்கென்று பணத்தினாலே நண்பர்களை
சம்பாதித்தான். You make friends for your future with money.
நீங்களும் உங்களுடைய எதிர்காலத்துக்கென்று பணத்தின் மூலமாய் நண்பர்களை சம்பாதியுங்கள்.
How do you do that?
அதை எப்படி செய்ய முடியும்?
Use money to bring souls to heaven.
பரலோகத்திற்கு ஆத்மாக்களை கொண்டு வரும்படியாக உங்கள் பணத்தை பயன்படுத்துங்கள்.
That means use money for the spread of the gospel.
அதனுடைய பொருள் என்னவென்றால் சுவிசேஷத்தை பரப்புவதற்காக பணத்தை பயன்படுத்துங்கள்.
And because you spend your money for the spread of the gospel,
உங்களுடைய பணத்தை சுவிசேஷத்தை பரப்புவதற்காக பயன்படுத்துங்கள்.
Somebody in heaven,
பரலோகத்தில் யாராவது
will come to you one day,
ஒரு நாளே உங்களிடத்தில் வந்து,
and say thank you for spending money to get a book to me or send the gospel to me in some way.
ஏதோ ஒரு விதத்தில் ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுத்தீர்கள், அல்லது சுவிசேஷத்தை ஏதோ ஒரு முறையில் எங்களுக்கு சொன்னீர்கள், அதற்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்வார்கள்.
And I want to thank you for that.
அதற்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்வார்கள்.
So
ஆகவே
that's what that verse means.
இந்த வசனத்தில்
then Jesus said,
பிறகு இயேசு சொன்னார்,
if you are not faithful in the use of money, verse 11,
11 ஆம் வசனத்திலே, இந்த உலக பொருளை குறித்து நீங்கள் உண்மையாயிராவிட்டால்,
how will God give you the true riches?
மெய்யான பொருளை தேவன் எப்படி உங்களுக்கு ஒப்புவிப்பார்?
This is the reason why many preachers do not have an anointing in their ministry.
இந்த காரணத்தின் நிமித்தமாக தான் அநேக பிரசங்கியார்களுக்கு தங்களுடைய ஊழியத்தில் ஒரு அபிஷேகம் இல்லை.
Because they are not faithful with money.
என்றால் பண விஷயத்தில் அவர் உண்மையாக இல்லை.
And then Jesus said,
பிறகு இயேசு சொன்னார்,
nobody can serve two masters.
யாருமே இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய
முடியாது. Are not God and the devil.
இரண்டு எஜமான்கள் தேவனும் பிசாசும் அல்ல.
God and money.
தேவனும் பணமும்.
Then we read another story about a rich man and Lazarus.
ஒரு ஐசுரியம் உள்ள ஒரு மனுஷன் லாசருவை குறித்து ஒரு கதை சொல்லுகிறது. இது ஒரு ஓமை அல்ல.
We know that because in no parable did Jesus use names like Lazarus and Abraham.
லாசரு ஆபிரகாம் என்கிற உண்மையான பெயர்களை எந்த ஒரு ஓமையிலும் இயேசு பயன்படுத்தவில்லை.
In all parables Jesus said a certain man or a certain
ஒரு மனுஷன் இருந்தால், ஒரு ஸ்திரீ இருந்தால் என்றுதான் இயேசு உவமைகளை சொல்கிறார்.
But never names.
ஆனால் ஒரு காலம் பெயரை சொல்லுகிறார்.
Abraham is a real person.
ஆபிரகாம் ஒரு உண்மையுள்ள மனிதன்.
And he speaks about Moses and the prophets in verse 29.
29 ஆம் வசனத்திலே மோசேயை குறித்தும் தீர்க்கதரிசிகளை குறித்தும் பேசுகிறார்.
Lazarus therefore was a real man.
ஆகவே லாசர் என்பவர் உண்மையான ஒரு மனிதன்.
The rich man, his name is not mentioned. Perhaps Jesus wanted to avoid embarrassing his relatives who are still alive on earth.
ஐசுரம் உள்ள அந்த மனுஷனுடைய பெயரை ஆண்டவர் இங்கே சொல்லி அவருடைய உறவினர்கள் மத்தியிலே ஒரு வெட்கத்தை உண்டு பண்ண தேவன் விரும்பவில்லை.
But the story here is that the rich man went to hell.
அந்த கதை என்னவென்றால், அந்த ஐஸ்வர்யமான மனுஷன் அவன் நரகத்துக்கு போனான்.
Not because he didn't help the poor.
அவன் ஏழைகளுக்கு உதவி செய்யவில்லை என்பதனாலே அல்ல.
Because he didn't have faith.
அவனுக்கு விசுவாசம் இல்லை என்பதனாலே.
James says, how can you have faith if you see your brother in need and don't help him?
ஒரு சகோதரன் தேவையில் இருக்கிறான், அவனுக்கு உதவி செய்யவில்லை என்றால் எப்படி உங்களுக்கு விசுவாசம் இருக்கும்?
That man Lazarus who was sitting at the gate was this rich man's own brother.
அங்கே லாசரு என்பவன் அவனுடைய பணக்காரனுடைய வாசலில் உட்கார்ந்திருந்தானே, அது இவனுடைய சொந்த சகோதரன்.
Because they were both children of Abraham.
ஏனென்றால் இருவருமே ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தார்கள்.
Abraham called the rich man son.
ஆபிரகாம் அந்த ஐஸ்வர்ய மண்டல மனுஷனை பார்த்து மகனை என்று அழைத்தார்.
That's what he called him in verse 25, my child.
25வது வசனத்திலே என் மகனே என்று தான் கூப்பிடுகிறான்.
He was Abraham's child.
ஆபிரகாமுடைய புத்திரன்.
So was Lazarus.
அதே போலதான் எல்லாசரவும்.
So they were brothers.
ஆகவே இருவரும் சகோதரர்களாக இருந்தார்கள்.
So it was his brother sitting at the gate.
ஆகவே அந்த வாசலில் உட்கார்ந்து கொண்டது இவருடைய சொந்த சகோதரர்.
It's like seeing you seeing a brother in your church sitting at the gate with swords.
உங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் அங்கே வாசலிலே பருக்களோடு உட்கார்ந்திருப்பதை போல.
He's not any beggar.
அவன் எந்த ஒரு பிச்சைக்காரனும் அல்ல.
Remember, Israel was like a church.
இஸ்ரவேல் என்பது ஒரு சபை போல இருக்கிறது.
They were all brothers and sisters.
அவர்கள் எல்லாருமே சகோதர சகோதரிகளாக
இருந்தார்கள். That's why this parable is serious.
ஆகவே தான் இந்த ஊமையானது
கதையானது ஒரு சிறிய
காரியமாக இருக்கும். அவன் தன் சொந்த சகோதரனுக்காக கரிசனைப்படவில்லை.
Then James says, you don't have faith.
அப்படியால் உனக்கு விசுவாசம் இல்லை என்று யாக்கோபு
சொல்கிறான். So he went to hell.
அவன் நரகத்துக்கு
சென்றான். Because he didn't have faith.
என்னால் உனக்கு விசுவாசம் இல்லை.
Faith that produced works.
கிரியைகளை உண்டாக்கத்தக்கதான விசுவாசம்.
And though it's not mentioned, Lazarus must have had faith. That's why he entered paradise.
இங்கே சொல்லப்படாவிட்டாலும் சரி, அங்கே லாசருக்கு பரல விசுவாசம் இருந்திருக்க வேண்டும். ஆகவே தான் பரதேசிலே பிரவேசித்தார்.
This is one story that teaches very clearly that when a person dies, he goes immediately either to paradise or to hell.
ஒரு மனிதன் இறக்கும் பொழுது உடனடியாக அவன் பரதேசுக்கோ நரகத்துக்கோ போகிறான் என்பதை தெள்ளம் தெளிவாய் சொல்லிக் கொடுக்கிற ஒரு ஊமையாக இருக்கிறது.
And also that they can speak to each other from paradise and hell even though they cannot go to each other's places.
இங்க இந்த இருவருமே ஒருவர் இடத்திலே ஒருவர் போக முடியாவிட்டாலும் ஒருவர் இடத்திலே ஒருவர் பேசிக் கொள்ளலாம் என்பதையும் இந்த சம்பவம் நமக்கு நினைவூட்டுகிறது.
Abraham died more than 2000 years before Jesus told the story.
இயேசு இந்த கதையை சொல்வதற்கு முன்பதாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆபிரகாம் வாழ்ந்தான்.
But there he is in paradise talking to this man.
ஆனால் அங்கே அவன் பரதேசிலிருந்து இந்த மனிதனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறான்.
And the rich man knows why he went to hell.
ஐசுரவான் தான் ஏன் நரகத்துக்கு போனான் என்பதை உணர்ந்திருக்கிறான்.
He says I have not repented.
நான் மனந்திரும்பவில்லை என்று
சொல்றான். So he says tell someone to go and tell my brothers verse 30 to repent.
இங்கிருந்து ஒருவரை நீங்கள் அனுப்புங்கள், அப்படியாவது என்னுடைய சகோதரர் மனம் திரும்பாமல் என்று சொல்கிறார்.
Repentance, he knows, is the need.
மனம் திரும்புதல் என்பது உண்மையான தேவை என்று அறிந்திருக்கிறார்.
See how Jesus emphasized repentance.
இயேசு மனம் திரும்புதலை குறித்து எவ்வளவாய் வலியுறுத்தி பேசியிருக்கிறார்.
And then we read about the cleansing of 10 lepers in chapter 17.
17வது அதிகாரத்திலே 10 குஷ்டரோகிகள் சுத்தமாக்கப்படுகிறதை குறித்து
வாசிக்கிறோம். Only one came back to give thanks.
ஒருவன் தான் நன்றி செலுத்துவதற்காக
திரும்பி வந்தான். Because he came to give thanks.
அவன் நன்றி செலுத்த திரும்பி வந்தபடியால்
he got something more than healing.
அந்த குணமாக்குதலை காட்டிலும் அதிகமான ஒன்றை பெற்றுக் கொண்டார்.
He got salvation.
ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார்.
Jesus told him verse 19 of chapter 17.
17வது அதிகாரம் 19வது வசனத்தில் இயேசு சொன்னார்.
Your faith has saved you.
உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது.
He not only got healing.
அவனுக்கு சுகம் மட்டும்
கிடைக்கவில்லை,
ரட்சிப்பும் கிடைத்துவிட்டது.
See, when you come back to thank God for something, you always get more than if you didn't thank God.
நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்த திரும்பி வந்தால் ஏற்கனவே கிடைத்ததை விட அதிகப்படியாக உங்களுக்கு கிடைக்கும்.
And then Jesus warned about the last days being like the days of Noah and Lot.
கடைசி நாட்கள் நோவாவின் நாட்களை போலவும் லோத்தின் நாட்களை போலவும் இருக்கும் என்று எச்சரித்து சொல்கிறார்.
In the last days there'll be some wholehearted believers like Noah.
நோவாவை போல முழுஇறுதியுடைய சகோதரர்கள் இருப்பார்கள்.
And some half-hearted compromisers like Lot.
லோத்தை போல பாதி இறுதியுடைய ஒத்துவேஷக்காரர்கள் இருப்பார்கள்.
Noah will save his whole family, Lot will lose his whole family.
நோவா தன் சொந்த குடும்பத்தை காத்துக்கொள்வான், லோத்தோ தன் சொந்த குடும்பத்தை இழந்து விடுவான்.
Then in chapter 18 Jesus spoke a parable on prayer.
18வது அதிகாரத்திலே ஜெபத்தை குறித்து உமையை சொல்கிறார்.
Two parables on prayer.
ஜெபத்தை குறித்து இரண்டு உமைகளை சொல்கிறார்.
One about a widow who persisted till she got what she wanted.
ஒன்று தனக்கு தேவைப்பட்ட காரியம் கிடைக்கும் வரை தொடர்ந்து போய் நச்சரித்துக் கொண்டிருந்த ஒரு விதவை குறித்து
சொல்கிறார். Teaching us that we must go to God again and again and again until we get what we need.
நமக்கு தேவைப்படுகிற காரியம் கிடைக்கும் வரை மீண்டும் மீண்டும் தேவனிடத்தில் போய் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறது.
Particularly victory over sin and Satan.
குறிப்பாக பாவத்தின் மேலும் பிசாசின் மேலும் உள்ள வெற்றி.
That's what this widow was saying, protect me against my enemy.
என்னுடைய சத்துருக்கு உரமாக என்னை பாதுகாத்துக் கொள்ள என விதவை இதை தான் கேட்டாள்.
Jesus said, deliver us from evil.
இயேசு சொன்னாரே, எங்களை தீமை நின்று ரட்சித்துக்
கொள்ளும். Deliver us from the evil one.
அல்லது தீமையானவனிடத்திலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும்.
Second parable is about the Pharisee and publican praying.
இரண்டாவது ஓமையானது ஒரு பரிசேயனும் ஆயக்காரனும்.
And there's a world of difference between how they pray.
அவர்கள் ஜெபிப்பதற்கு இருவருக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது.
One prays in pride.
ஒருவன் பெருமையினாலே ஜெபிக்கிறான்.
Congratulating himself that he's so much better than other people.
மற்றவனை காட்டிலும் தான் நன்றாக இருக்கிறேன் என்று தனக்கு தானே மெச்சிக் கொள்கிறான்.
Sometimes we don't say these things outwardly.
சில சமயங்களிலே இவைகளை வெளியிடங்கமாய் நாம் சொல்வதில்லை.
The Pharisee also didn't say it publicly.
பரிசேயனும் கூட வெளிப்பிரகாரமாக சொல்லவில்லை.
It's rude to stand up and say I'm better than others.
எழுந்து நின்று நான் மற்றவளை காட்டிலும் மேன்மையானவன் என்று சொல்வதானது காரசாரமாக இருக்கிறது. அவன் அவ்வளவு புத்தியனா இல்லை.
What does it say in verse 11?
11வது வசனத்தில் என்ன சொல்கிறான்?
He said it to himself.
அவன் தனக்கு தானே சொன்னான் என்று பார்க்கிறோம்.
In other words, he was thinking in his mind. mind.
அல்லது இன்னொரு விதத்தில் சொன்னால் தன்னுடைய மனதில் அப்படி எண்ணிக்கொண்டிருந்தார்.
He was only thinking in his mind.
தன்னுடைய மனதில் அப்படி எண்ணிக்கொண்டிருந்தார்.
Oh God, I thank you. I'm not like other people.
நான் மற்றவர்களைப் போல இல்லை ஆண்டவரே உமக்கு நன்றி.
It's exactly how many Christians think today.
இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி தான்
எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். I'm not like people in that group or this denomination.
நான் அந்த சபை மக்களைப் போல இல்லை இந்த சபை மக்களைப் போல இல்லை.
You look at other people in your church and say, well, I thank God I'm not like them.
அல்லது உங்கள் சொந்த சபையிலே மற்றவர்களைப் பார்த்து ஐயோ நான் இவர்களைப் போல இல்லை ஆகவே தேவனுக்கு நன்றி என்று சொல்கிறீர்கள்.
That man is never accepted by God.
இந்த மனிதன் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை.
But the other man,
ஆனால் மற்ற மனிதன்,
he was so conscious of his sin,
அவனுடைய பாவத்தை குறித்து அதிக உணர்வு
பெற்றான், so conscious that he felt he was the only sinner in the whole world,
முழு உலகத்திலே தான் ஒருவன் தான் பாவி என்பது போல உணர்வை பெற்றான்.
He says in verse 13, be merciful to me, the sinner,
பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று 13 வசனத்தில்
சொல்கிறார். It is very clear, the only sinner in the world, as it were,
ஆங்கிலத்திலே சொல்கிற பதம் பார்க்கும்பொழுது இந்த முழு உலகத்திலே நான் தான் பாவி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்கிறதை போல சொல்லப்பட்டிருக்கிறது.
He was aware of his own sin,
அவன் தன்னுடைய சொந்த பாவத்தை குறித்து அறிந்தவனாய் இருந்தான்.
He went home justified,
அவன் வீட்டுக்கு நீதிமானாக்கப்பட்டவனாய் சென்றான்.
And then we read about Bartimaeus in verse 35 onwards.
35 வசனத்திலிருந்து பர்திமேயை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
And this blind man,
இந்த குருட்டு மனிதன்,
he was crying out saying, Jesus, have mercy on me.
இயேசுவே, நீ இரக்கமாயிரும் என்று கேட்கிறான்.
And Jesus asked him a question.
இயேசு அவனை பார்த்து ஒரு கேள்வி
கேட்டார். What do you want me to do for you?
உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாய்?
Anybody would have known that the blind man wanted healing.
இந்த குருடனுக்கு தேவையானதெல்லாம் பார்வை என்று யாரும் அறிந்திருப்பார்கள்.
Why did Jesus ask him?
ஏன் இயேசு அங்கே கேட்கிறார்?
A principle is involved here.
அங்கே ஒரு கோட்பாடு மறைந்திருக்கிறது.
The Lord wants us to express our needs specifically.
நம்முடைய தேவையை குறிப்பாய் நாம் தேவனுக்கு சொல்ல வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார்.
And then Jesus said to him,
பிறகு இயேசு அவனை பார்த்து சொல்கிறார்,
Receive your sight.
நீ பார்வை அடைவாயாக.
Your faith has made you well.
உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது.
Again it was faith that
மீண்டும் விசுவாசம் தான் உன்னை ரட்சிக்கிறது.
Chapter 19 verses 1 to 10 we read about Zacchaeus.
19 அதிகாரம் 1 இருந்து 10 வசனங்கள் வரை சகேயு குறித்து வாசிக்கிறோம்.
Again a matter of money.
மீண்டும் பணத்தை சம்பந்தமான விஷயம்.
The Lord walked with Zacchaeus to his house.
சகேயோடு கூட ஆண்டவர் அவன் வீட்டுக்கு
நடக்கிறார். Because he saw that Zacchaeus was a man who was sincere.
என்றால் சகேயு என்பவன் உண்மையுள்ள ஒரு மனிதன் என்பதை தேவன் பார்த்தார்.
And before they could enter the house,
அந்த வீட்டுக்கு போவதற்கு முன்பதாகவே,
verse 8 it says Zacchaeus stopped.
8 வசனத்திலே சகேயு நின்று என்று பார்க்கிறோம்.
And said, Lord,
ஆண்டவரே,
I want to tell you something.
நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
I've cheated a lot of people.
நான் அநேகரை ஏமாற்றி இருக்கிறேன்.
That's how I built this house.
இப்படி தான் இந்த வீட்டை கட்டினேன்.
Oh, you're a holy man.
நீர் ஒரு பரிசுத்தவான்.
I'm not asking you to come to this house.
இந்த வீட்டுக்கு வர வேண்டும் நான் கூப்பிடவில்லை.
It's not proper.
அது சரியான
வீட்டிற்கு
பிரவேசிப்பதற்கு இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் சீர் செய்ய நான் தீர்மானித்து விட்டேன் என்று
சொன்னேன். I am going to give half my money to the poor people.
என்னுடைய பணத்திலே பாதியை ஏழைகளுக்கு கொடுக்க போகிறேன்.
And everybody whom I cheated,
யாரையெல்லாம் நாம் ஏமாற்றினோம்,
I'm going to make them happy because I'm going to give them back four times what I cheated.
அவர்களை நான் சந்தோஷப்படுத்த போகிறேன். எப்படி என்றால் நான் நாலத்தனையாய் திரும்ப கொடுக்க போகிறேன்.
Now Jesus didn't say, oh no, there's no need to give four times. Mm-hmm. Just give the same amount with maybe 20% interest or something.
நீ ஏன் நாலு மடங்கு கொடுக்க வேண்டும், அதே தொகையை ஒரு 20% வட்டியோடு கூட சேர்த்து கொடு என்று இயேசு சொல்லியிருக்கலாம்.
No,
இல்லை.
He never said that.
இயேசு அதை சொல்லவில்லை.
Jesus said that's fine.
அது நல்லது என்று சொன்னார்.
That shows that salvation has come to you.
இது இரட்சிப்பு உன் வீட்டுக்கு வந்து விட்டது என்று காண்பிக்கிறது.
Salvation from what?
எதிலிருந்து விடுதலை?
Salvation from the love of money to which this man was in bondage.
இந்த மனிதன் கட்டுக்குள்ளாக இருந்த அந்த பண ஆசையிலிருந்து ஒரு விடுதலை.
Then Jesus said,
பிறகு இயேசு சொன்னார்,
verse 10,
10 வசனம்,
the son of man has come to seek and to save that which was lost.
இழந்து போனதை தேடும் இரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார்.
Do you want to be saved from the love of money?
பண ஆசையிலிருந்து நீங்கள் இரட்சிக்கப்பட வேண்டும்.
You must first acknowledge that you are lost in the love of money.
நீங்கள் பண ஆசையிலே நான் தொலைந்து போய் விட்டேன் என்பதை நீங்கள் முதலாவது ஒத்துக்கொள்ள
வேண்டும். You don't acknowledge that.
நீங்கள் அதை ஒத்துக்கொள்ளாவிட்டால்,
he won't save you because he has come to seek and to save only the lost.
அவர் உங்களை இரட்சிக்க முடியாது. என்ன சொன்னால் அவர் இழந்து போனதை தான் அவர் தேடவும் இரட்சிக்க வந்திருக்கிறார்.
If you think you are not lost, then of course he'll leave you alone.
நான் இழந்து போகவில்லை என்று நீங்கள் எண்ணினால் உங்களை தனியே விட்டு விடுவார்.
And then he spoke about another parable about money.
மீண்டும் பணத்தை குறித்து வேறொரு உரிமையை அவர் சொல்கிறார்.
In verse 11 to 27.
11 வசனத்திலிருந்து 27 வசனம்
வரை. About 10 slaves.
10 வேலைக்காரர்கள்.
And the master gave each of them, verse 13, one mina.
13 வசனத்திலே பார்க்கிறோம் அந்த எஜமான் ஒவ்வொருவருக்கும் அவன் 10 ராத்தல் திரவியங்களை கொடுக்கிறான்.
One each.
ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ராத்தல்
கொடுக்கிறான். And when he went a long journey and came back,
அவன் நீண்ட பிரயாணத்துக்கு போய் திரும்பி வரும்போது,
he told them to do business with that.
அதை வைத்து வியாபாரம் பண்ண முடியாது சொன்னான்.
And that teaches us there's nothing wrong in doing business and making profit.
ஆகவே நாம் வியாபாரம் செய்து லாபத்தை சம்பாதிப்பதிலே தவறு என்பதை சொல்லிக்
கொடுத்தது. It was good.
இயேசுவே அது நல்லது என்று சொல்லியிருக்கிறார்.
And one man made 10 minas, verse 16.
16 வசனத்திலே பார்க்கிறோம் ஒரு மனிதன் 10 ராத்தல் ஆதாயம்
கொண்டான். He got authority over 10 cities.
ஆகவே 10 பட்டணங்களுக்கு அவனுக்கு அதிகாரம் கிடைத்தது.
Another made 5. Another person did nothing. And the master rebuked him, saying, why didn't you get it, at least put it in the bank and get some interest?
Verse 23,
teaching us that putting money in a bank and getting interest is perfectly alright. Some people have some doubt whether you can put money in the bank.
No,
what we see here is the Lord has given us gifts.
தேவன் நமக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார்.
Many things.
பல காரியங்கள். ஆரோக்கியம்.
24 hours a day.
ஒரு நாளில் 24 மணி
நேரம். ஹவுஸ்.
ஒரு வீட்டை கொடுத்திருக்கலாம்.
Maybe money.
பணத்தை கொடுத்திருக்கலாம்.
Family.
குடும்பத்தை கொடுத்திருக்கலாம்.
All these are gifts.
இவைகள் எல்லாமே வரங்கள்.
Now what we do with them?
இதை வைத்து நாம் என்ன செய்கிறோம்?
Depends on us.
அது நம்மை பொறுத்தது.
Some are more faithful, some are less.
சிலர் அதிக உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
But the more faithful we are,
எந்த அளவுக்கு அதிகமாக உண்மையாக
இருக்கோம், the closer we will be to Jesus in eternity.
அந்த அளவுக்கு நித்தியத்தில் இயேசுக்கு அருகாமையில் நெருங்கி
இருப்போம். That's the reward.
அதுதான் வெகுமதி.
The less faithful we are,
குறைந்த உண்மையாக இருந்தால்,
the further away we will be from the Lord in eternity.
நித்தியத்தில் ஆண்டவரை காட்டிலும் தூரமாக விலகி இருப்போம்.
May the Lord help us to be faithful.
நாம் உண்மையாக இருக்க தேவ உதவி
செய்வாராக.
அவருடைய எல்லா வரங்களையும் வைத்து நாம் உண்மையாக இருப்போம்.
God bless you.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Welcome once again to Words of Life.
மீண்டும் உங்களை ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
In our study of the Bible, we have reached the Gospel of Luke.
வேதத்தை படிக்கிற நம்முடைய வேத பாதத்தில் இப்பொழுது நாம் லூக்காஸ் சுவிசேஷத்தில்
இருக்கிறோம். We are now in chapter 19.
இப்பொழுது நாம் 19 அதிகாரத்தில் இருக்கிறோம்.
Where we read once again of Jesus weeping over the city in verse 41.
41 வசனத்திலே ஒரு பட்டணத்துக்காக கண்ணீர் விட்டு அழுகிறதை பார்க்கிறோம்.
And then he goes into the temple and uses the whip to chase people out.
பிறகு தேவாலயத்தில் பிரவேசித்து அங்கே உள்ள மக்களை
45
வசனத்தில் மக்களை புறம்பே துரத்துவதற்காக ஒரு சாட்டையை பயன்படுத்துகிறார்.
Remember that he wept before he used the whip.
அவர் சாட்டையை பயன்படுத்துவதற்கு முன்பதாக அவர் அழுதார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
A lot of people know that Jesus used the whip.
அநேகர் இயேசு சாட்டை எடுத்து அடித்தார் என்பதை அறிந்திருக்கிறார்.
They haven't read that he wept before doing that.
ஆனால் அதை செய்வதற்கு முன்பதாக அவர் அழுதார் என்பதை வாசிப்பதில்லை.
In fact it says he wept and he said all these things in great sorrow. Then he went inside the temple and wept.
அவர் கண்ணீர் விட்டு அழுது துக்கத்தினாலே இவையெல்லாம் சொல்லி அதற்கு பிறகு அங்கே சாட்டை எடுத்துக்கொண்டு சென்றார்.
God weeps before he whips men.
ஜனங்களை சாட்டினாலே அடிப்பதற்கு பதிலாக முன்பதாக அவர் அழுகிறார்.
No man who is a servant of God has a right to whip anyone without weeping first.
யாருக்காவது அழாதபடிக்கு அடிப்பதற்கு எந்த ஒரு தேவ மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை.
That's what we see here.
அதைத்தான் நாம் இங்கே வாசிக்கிறோம்.
Because he saw that they were so blind to their day of opportunity which they had missed.
அவர்களுக்கு தங்களுக்கு கிடைத்த அந்த தருணத்தை தவற விட்டு விட்டார்கள் என்று பார்க்கிறோம்.
In the next chapter,
அடுத்த அதிகாரம்,
we read of people coming to question Jesus.
இயேசுவை கேள்வி கேட்கும்படியாக ஒரு சில மக்கள்
வந்தார்கள். There were many people who questioned Jesus.
இயேசுவை அநேகர் கேள்வி கேட்டார்கள்.
I noticed a difference in the way he answered the disciples and the way he answered the Pharisees.
சீஷர்களுக்கு பதில் கொடுத்ததற்கும் பரிசேயர்களுக்கு பதில் கொடுக்கிறதற்கும் உள்ள வித்தியாசத்தை
நான் பார்த்தேன். The Pharisees, he would often say something and say, tell me the answer to this.
பரிசேயர்கள் கேள்வி கேட்கும் பொழுதெல்லாம் மாறாக இவர் ஒரு கேள்வியை கேட்டு இதற்கு பதில் சொல்லுங்கள்
பார்ப்போம். Chapter 20 verse 3.
20 அதிகாரம் 3
he said.
நானும் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறேன்.
And they said, we can't reply that.
எங்களால பதில் சொல்ல முடியாது என்று அவர்
சொல்கிறார். Then he said, I'm also not going to reply verse 8.
நானும் உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன் என்று 8 வசனத்தில் சொல்கிறார்.
When the disciples asked him a question,
ஆனால் சீஷர்கள் அவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கும்போது,
always Jesus answered them.
எப்பொழுதுமே இயேசு அவர்களுக்கு பதில் சொன்னார்.
Teaching us that it makes a difference to Jesus who is asking the question.
அவர் யார் கேள்வி கேட்கிறார் என்பது இயேசுக்கு ஒரு காரியமாக இருந்தது என்பதை போதிக்கிறது.
He didn't treat the disciples and the Pharisees in the same way.
சீஷர்களையும் பரிசேயர்களையும் ஒரே விதமாக அவர் நடத்தவில்லை.
Neither must we.
நாமும் கூட அப்படி நடத்தக்கூடாது.
If the person we have to sense whether the person asking us a question is a Pharisee or a disciple.
கேள்வி கேட்கிற ஒரு மனிதன் அவன் சிஷ்யனா அல்லது பரிசேயனா என்பதை நாம் ஆவிலே உணர வேண்டும்.
Then he was asked another question.
இன்னொரு கேள்வியை அவர் கேட்கிறார்.
People were always, the Pharisees were always trying to catch him in some words.
ஏதாவது வார்த்தையினாலே இயேசு அகப்பட மாட்டாரா என்றே அவர்கள் குறியா இருந்தார்கள்.
Verse 20. They pretended to be righteous and sent spies to catch him in some statement.
அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மையுள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுகாரரை
அப்படி
அவரை கைது செய்யும்படியாக
இன்றைக்கும்
அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி
இருக்கிறார்.
சில பிரசங்கியாரை கேட்க
முடியாது
அவரை குற்றம் சொல்லும்படியாக ஏதாவது ஒரு வாசகத்தை நமக்கு கிடைக்காது என்று பார்க்கிறார்கள்.
Who do you think they are inspired by, the devil or the Holy Spirit?
இவர்கள் யாரால் ஏவப்படுதல் என்று எண்ணுகிறீர்கள், பிசாசினாலேயா அல்லது பரிசுத்த ஆவியினாலேயா?
Pastors who go to meetings to listen to some preacher just to accuse him.
எப்படியாவது இவரை குறை சொல்ல வேண்டும் என்று ஒரு நோக்கத்தோடு கூட பாஸ்டர்மார்கள் சில பிரசங்கத்தை கேட்க முடியாது
போகிறார்கள்.
அவர்கள் பிசாசோடு கூட கைகோர்த்து
கொண்டிருக்கிறார்
என்றால் அவன் தான் சகோதரரை குற்றம் சாட்டுகிறவன்.
So these people came.
ஆகவே இந்த மக்கள் இங்கே வந்தார்கள்.
And they praised him first.
அவர்கள் முதலாவது இயேசுவை
flattered him.
அவரை முகஸ்துதி
செய்தார்கள். Oh, teacher, verse 21. We know you're not partial. You teach and speak correctly.
போதகரே,
the way of God in truth.
போதகரே, நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் முகதாட்சிணம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம்.
Jesus was not impressed with all that.
இயேசு இந்த முகஸ்துதியினாலே அவர் கவரப்படவில்லை.
Then he said, "Is it lawful to pay taxes to Caesar?"
ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா இல்லையா என்று கேட்டார்கள்.
The Holy Spirit showed Jesus, "These fellows are trying to trick you."
இவர்கள் எல்லாரும் தந்திரமாய் உங்களுக்கு பிடிக்க பார்க்கிறார் என்று ஆவியானவர் சொல்லிவிட்டார்.
"Show me a coin."
ஒரு காசை காண்பீர்கள் என்று கேட்டார்.
"Whose likeness is this on the coin?"
இந்த காசில யாருடைய சொரூபம் இருக்கிறது?
"They said Caesar's."
ராயனுடைய சொரூபம்.
So he said, "All right."
சரி.
Give to Caesar what belongs to Caesar and give to God what belongs to God.
ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று
சொன்னார். And verse 26, they were unable to catch him and they marveled at his answer.
அவருடைய பேச்சிலே குற்றம் பிடிக்க கூடாமல் அவர் சொன்ன உத்தரவை குறித்து
என்ன
அருமையான ஒரு பதில் இது பாருங்கள்.
And the Bible says,
வேதம் சொல்கிறது,
in the next chapter, Luke
21,
Jesus said,
இயேசு சொன்னார்,
verse 15,
15-ஆம் வசனம்,
I will give you also such wisdom that your opponents will not be able to resist.
எதிர் பேசுகிறவர்கள் எதிர் பேச முடியாமல் எதிர் நிற்கும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று
சொன்னார். Many of you who are working in secular jobs,
பொதுவான வேலையிலே அநேகர் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள்.
Have you ever claimed that promise?
இந்த வாக்குத்தத்தை சுதந்திரத்திருக்கிறீர்களா?
God can give you wisdom to speak to your superiors.
உங்களுடைய மேலதிகாரிகளுக்கு பேச முடியாக வாக்கு தேவனுக்கு கொடுக்க முடியாக.
In every situation,
எல்லா சூழ்நிலைகளிலேயும்
we can trust God to give us wisdom.
நமக்கு ஞானத்தை கொடுக்க முடியாத தேவனை நான் நம்ப வேண்டும்.
Say the right thing.
சரியான காரியத்தை பேச முடியாக.
Just like God the Father gave Jesus also that wisdom.
அதே ஞானத்தை பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கும் கொடுத்தார்.
Remember, Jesus lived on earth as a man just like us.
இயேசு இந்த பூமியிலே நம்மைப் போல ஒரு மனிதனாக தான் வாழ்ந்தார்.
Dependent on the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரே சார்ந்து வாழ்ந்தார்.
Otherwise he could not have said to us, follow me.
இல்லாவிட்டால் என்னை பின்பற்றுங்கள் என்று அவர் சொல்லியிருந்திருக்க முடியாது.
And so,
ஆகவே
here is a good example to follow.
நாம் பின்பற்ற முடியாத நல்ல ஒரு மாதிரி இங்கே இருக்கு. நம்மை ஜனங்கள் குற்றம் பிடிக்க பார்க்கும் பொழுது
depend helplessly on the Lord and say, Lord, please give me wisdom.
ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும் என்று உதவிட்ட நிலையில் அவரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும்.
Then somebody came with another question.
இன்னொரு கேள்வியோடு கூட இயேசு வந்தார்கள். அவரை பிடிக்க முடியாக.
He said there were seven brothers and the first man took a wife.
ஏழு சகோதரர்கள் இருந்தார்கள். முதலாவது மனிதன் திருமணம் செய்து
கொண்டான். He didn't have children, he died.
அவனுக்கு பிள்ளைகள் இல்லை, அவன் மரித்து
போனான். The second took her.
இரண்டாவது மகன்
they all died and the seventh took her.
இப்படி எல்லாரும் மரித்து ஏழாவது சகோதரன் அந்த மனைவியை திருமணம் பண்ணி கொண்டான்.
Obviously not a real story, they cooked up a story.
இது உண்மையாலுமே உண்மையான நடந்த சம்பவம் அல்ல, இவர்களாக ஒரு கதை உண்டாக்கி கொண்டார்கள்.
They said now in the resurrection,
ஆகவே உயிர்த்தெழுதலில்
all eight of them will be resurrected.
அந்த எட்டு பேருமே உயிர்த்தெழுவார்கள்.
Whose wife will she be?
அவள் யாருக்கு மனைவியா இருப்பாள்?
All seven had her.
எல்லா ஏழு பேருமே அவளுக்கு மனைவியா இருந்தார்களே.
Jesus said, that's because you folks don't know anything about the resurrection.
நீங்கள் உயிர்த்தெழுதலை குறித்து ஒன்றும் அறியாதிருக்கிறபடினால இப்படி சொல்லுகிறீர்கள்.
In the resurrection there's no marriage at all.
உயிர்த்தெழுதலிலே கொள்வனையும் கொடுப்பனையும்
இல்லை. There's no, they don't marry and they are not given in marriage.
கொள்வனையும் இல்லை கொடுப்பனையும் இல்லை.
They are like the angels.
அவர்கள் தூதர்களைப் போல இருக்கிறார்கள்.
They cannot die anymore.
அவர்கள் இனிமேல் மரிக்க முடியாது.
And then they had to keep quiet.
அதற்கு பிறகு அவர்கள்
அமைதியாக இருக்க வேண்டியிருந்தது. Then he said, I'll ask you a question.
நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கணும் அவர் சொன்னார்.
And they couldn't answer that.
அதற்கும் அவர்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை.
In verse 41 to 45.
41-ல் இருந்து 45 வரை.
And then Jesus told all the people, his disciples.
சீஷர்களுக்கும் மற்ற மக்களுக்கும் ஆண்டவர் சொன்னார்.
He says, you be careful of all these scribes who try to come and catch you with questions. Verse 46.
46-ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், உங்களிடத்திலே வந்து உங்களை பிடிக்க முடியாக விரும்புகிற வேதபாரிகள் அவர்களுக்கு கனம் தான் தேவைப்படுகிறது.
And they go and exploit poor widows and take money from them.
அவர்கள் போய் விதவைகளுக்கு வீடுகளை பட்சித்து பணத்தை எடுத்துக் கொள்கிறார்கள்.
They pray long prayers in the meeting.
அவர்கள் கூட்டங்களில் நீண்ட ஜபத்தை செய்கிறார்கள்.
And then in chapter 21,
21-ஆம் அதிகாரத்திலே,
in relation to his second coming,
அவருடைய இரண்டாம் வருகையை குறித்து சொல்லும் பொழுது,
he said, remember, see the fig tree, verse 29.
29-ஆம் வசனத்தை பாருங்கள், அத்திமரத்தை கவனித்து பாருங்கள்.
When the fig tree puts forth its leaves, you know summer is near.
அத்திமரம் துளிரிடும் பொழுது கோடை காலம் சமீபமாக இருக்கிறீர்கள். அதே போலவே
you know that my coming is near when you see these things happening which I have told you about.
நான் உங்களுக்கு சொன்ன இந்த காரியங்கள் நிகழும் பொழுது என்னுடைய வருகையும் சமீபமாக இருக்கிறது என்று அறியுங்கள்.
There will be a lot of persecution, he said, a lot of deception, a lot of persecution,
அநேக வஞ்சனைகள் இருக்கும், அநேக உபத்திரவங்கள் இருக்கும்,
a lot of calamities,
குழப்பங்கள் நடைபெறும்.
And then the fig tree is possibly a reference to the resurgence of the nation of Israel.
அத்தி மரம் அது ஒருவேளை இஸ்ரவேல் ஜனமானது மீண்டுமாய் ஒரு தேசத்தோடு கூட எழும்பும் என்பதற்கு
அடையாளமாக இருக்கு.
அந்த அத்தி மரத்துக்கு கனிகள் இருந்ததாக
சொல்லப்படவில்லை.
30 பார்க்கிறோம், வெறும் இலைகள் தான்.
லீவ்ஸ் இண்டிகேட் ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டி.
இலைகள் என்பது மத மார்க்க கிரியைகளை
காண்பிக்கிறது. ஆனா
ஆவிக்குரிய கனிகள் அங்கு இல்லை.
We've seen that happening in our lifetime.
நம்முடைய வாழ்நாள் காலங்களிலே இந்த காரியம் நிறைவேறுவதை பார்த்திருக்கிறோம்.
Jesus said this generation that sees these things will not pass away. Verse 32.
32 வசனத்திலே பார்க்கிறோம், இந்த சந்ததி இதை காணுகிற சந்ததி ஒழிந்து போகாது.
So it's possible that in our generation we shall see the return of the Lord Jesus
Christ. ஆகவே நம்முடைய சந்ததியிலே இயேசு கிறிஸ்து மீண்டும் வருகிறதை நாம் பார்ப்பது ஒரு சாத்தியமாக
இருக்கிறது. Because even though there have been persecution of Christians at all times.
எல்லா நேரங்களிலுமே கிறிஸ்தவர்களை உபத்திரப்படுத்துகிற காரியம் இருந்தாலும் கூட.
There have been earthquakes, famines and all these things at all times.
பூமி எதிர்ச்சிகள், பஞ்சங்கள் பல காலங்களில் உண்டாயிருந்தாலும் கூட.
There's one thing which has not been there at all times.
எல்லா காலங்களிலும் ஒன்று இல்லாதிருந்தது.
Jewish people did not possess the city of Jerusalem until 1967.
1967 ஆம் ஆண்டு வரைக்கும் யூதர்கள் எருசலேம் பட்டணத்தை சுதந்தரிக்காமல் இருந்தார்கள்.
And Jesus said,
இயேசு சொன்னார்,
that Jerusalem will be trampled underfoot by non-Jewish people, verse 24, until the times of the Gentiles are over.
24 ஆம் வசனத்திலே புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்.
So Jerusalem was ruled by non-Jewish people right up to 1967.
ஆகவே 1967 ஆம் ஆண்டு வரைக்கும் புறஜாதியாரால் தான் எருசலேம் ஆளப்பட்டு வந்தது.
And now, since that time,
அந்த நாட்களிலிருந்து
it's come to the hands of Israel again.
இப்பொழுது இஸ்ரவேல் மக்களுக்குனுடைய கரத்தின் கீழாக வந்துவிட்டது.
And we're not supporters of Israel.
நாம் இஸ்ரவேலுக்கு இஸ்ரவேலின் பக்கமா இருக்கிறவர்கள் அல்ல.
We're supporters of Jesus Christ.
நாம் இயேசு கிறிஸ்துவின் பக்கமா நிற்கிறவர்கள்.
And disciples of the Lord Jesus.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சீஷர்கள்.
But Jesus was telling us about things that are happening in the world.
ஆனால் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து இயேசு சொல்லிக் கொண்டிருக்கிறார்.
Just like something happening in the world.
ஆகவே உலகத்தில் நடக்கிற ஒரு சம்பவமாய்த்தான் இதை நாம் பார்க்கிறோம்.
The Jerusalem now is, he said, is no longer trodden underfoot by non-Jewish people.
இப்பொழுது எருசலேமானது புறஜாதியால் முடிக்கப்படுகிறது இல்லை.
But the Jewish people have got it.
ஆனால் யூதர்களுக்கு அது கிடைத்தது.
That indicates according to verse 24 that the times of the Gentiles are getting over.
24 வசனத்தின்படி புறஜாதியாரின் காலம் இதோடு கூட முடிவடைகிறது.
And he said in verse 32, this generation will see the coming of the Lord.
இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன்.
A generation may be 70 years.
ஒரு சந்ததி என்பது 70 வருஷமா இருக்கலாம்.
40 years, I don't know.
அல்லது 40 வருஷமா இருக்கலாம், எனக்கு தெரியவில்லை.
But it's certainly going to be very soon.
ஆனால் கண்டிப்பாக அதி சீக்கிரத்தில் நடைபெறும்.
Because in 1967 they possessed the city of Jerusalem.
என்றால் எருசலேம் பட்டணத்தை 1967 ஆம் ஆண்டிலே அவர்கள் சுதந்திரித்துக்
கொண்டார்கள். They had not possessed for 2000 years before that.
அதற்கு முன்பாக 2000 ஆண்டுகளாக அதை
சுதந்திரிக்கவில்லை. 2500 years it was ruled by other people.
அல்லது 2500 ஆண்டுகளாக மற்ற ஜனங்களாலே ஆளப்பட்டு வந்தது.
In chapter 22,
22 அதிகாரம்
we read of the Lord's table which was instituted at the Passover.
கர்த்தருடைய பந்தியானது பஸ்காவாக நியமிக்கப்பட்டதை பார்க்கிறோம்.
And there he found the disciples after 3.5 years of listening to his messages they were still discussing who is the greatest.
3.5 ஆண்டுகள் தம்முடைய செய்திகளுக்கு கவனித்த சீஷர்கள் இன்னும் தங்களிலே யார் பெரியவன் என்பதை விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
And he said this is not the way it should be among you.
உங்கள் மத்தியிலே இப்படி இருக்க கூடாது காரியங்கள் என்று சொன்னார்.
You're not to be like all those heathen nations who are always seeking to have authority over people.
எப்படியாவது ஜனங்கள் மீது அதிகாரம் கொள்ள வேண்டும் என்று காண நோக்கமாக இருக்கிற புறஜாதியாரைப் போல நீங்கள்
இருக்கக்கூடாது. You must not be verse 25 a benefactor over others.
அதே போல மற்றவர்கள் மீது உபகாரிகளாகவும் நீங்கள் இருக்கக்கூடாது.
That means someone who is like some rich person looking at the poor people and saying okay here's some money for you.
ஒரு ஐஸ்வர்யவான் ஒரு ஏழையை பார்த்து இந்தா கொஞ்சம் பணம் வைத்துக் கொள் என்று சொல்கிறதை போல.
He says look at me.
என்னை பாருங்கள்.
I'm your servant.
நான் உங்களுடைய பணியா.
You're all sitting at a table and I'm serving you.
நீங்கள் எல்லாரும் மேஜையில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு பணிவிடை
செய்கிறேன். That is the mark of a godly man.
ஒரு தேவ மனிதனுடைய அடையாளம்
அதுதான். He's a servant.
இயேசு சொன்னார் அப்படி பணி செய்யுங்கள்.
And then Jesus spoke a specific word to Simon Peter.
சீமோன் பேதுருக்கு தெளி குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை பேசினார்.
He knew that Peter is going to deny him 3 times as he says in verse 34.
34 ஆம் வசனத்திலே தம்மை 3 முறை மறுதலிக்க போகிறார் பேதுரு என்று அறிந்திருந்தார்.
The interesting thing is he didn't pray that Peter should not deny him.
பேதுரு தம்மை மறுதலிக்க கூடாது என்று ஆண்டவர் ஜெபிக்கவில்லை என்பதை அறிவது சுவாரஸ்யமாக இருக்கிறது.
What we would have prayed.
நாம் அப்படி தான் ஜெபித்திருந்திருப்போம்.
We'd have prayed, oh Father, don't let Peter deny.
பிதாவே பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க கூடாது என்று
ஜெபித்திருப்போம்.
ஆனால் அவர் அந்த ஜெபத்தை செய்யவில்லை.
He knew that Peter is going to fail. He said, let him fail.
பேதுரு தோற்று போக போறான் என்பதை அறிந்திருந்தார். அவன் தோற்று போகட்டும் என்று விட்டுவிட்டார்.
Because Peter needed to fail because he was such a proud person.
பேதுரு பெருமையுள்ள ஒரு மனிதனாக இருந்தபடினாலே அவன் விழுவது அவனுக்கு அவசியமாக இருந்தது.
And Peter said, oh no, I will not deny you.
ஆண்டவரே உம்மை நான் மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னான்.
I am ready to go even to death with you.
நான் உமோடு கூட மறிப்பதா இருந்தாலும் வருகிறேன்
என்று. He was self-confident.
அவன் தன்னம்பிக்கையுடன் பெருமையுள்ளவனாயிருந்தான்.
Thinking he is superior to everybody else.
மற்ற எல்லாரையும் காட்டிலும் மேன்மையானவன் என்று எண்ணிக்கொண்டிருந்தான்.
How to humble and break such a man?
இப்படிப்பட்ட மனிதனை எப்படி உடைத்து நொறுக்குவது?
He must fall.
அவன் விழ வேண்டும்.
Fall badly.
மிகவும் மோசமான நிலையில் விழ வேண்டும்.
We should not pray that he should not fall.
அவன் விழக்கூடாது என்று நாம் ஜெபிக்கக்கூடாது.
Oh, Father, let him fall.
ஆண்டவரே அவன் விழட்டும்.
Though falling is not a good thing.
விழுவது நல்ல காரியம் அல்ல.
But in this case, how to humble him otherwise?
ஆனால் இல்லாவிட்டால் எப்படி இவனை தாழ்த்துவது?
And when he fell,
அவன் விழுந்தபொழுது
such a terrible sin,
மிகவும் மோசமான பாவத்தில்
விழுந்தபொழுது, the Lord,
ஆண்டவரை மறுதலித்து,
not just once but three times,
ஒரு முறை மட்டுமல்ல மூன்று முறை மறுதலித்தான்.
That really broke him.
அது உண்மையாலுமே அவனை நொறுக்கியது.
He said, "Oh, I'm useless."
நான் பயனற்றவன்
என்று அறிவித்தான். He felt so bad that we read in John 21, he said, "I'm going back to my fishing now."
யோவான் 21 அதிகாரத்திலே நான் மீண்டும் மீன் பிடிக்கவே போய் விடுகிறேன் என்று சொல்ல மனதுக்கு.
I'm not going to be an apostle anymore.
நான் இனிமேல் அப்போஸ்தலன் இருக்க போவதில்லை.
See what a break, brokenness came there.
அங்கே எவ்வளவு நொறுங்குதல் வந்து விட்டது என்று பாருங்கள்.
That was a necessary preparation for the day of Pentecost.
பெந்தெகோஸ்தே நாளுக்கென்று இது தேவையான ஒரு ஆயத்த வேலையாக இருந்தது.
God was going to use him so mightily on the day of Pentecost.
ஏனென்றால் பெந்தெகோஸ்தே நாளிலே தேவன் அவனை வலுவாய் மகத்துவமாய் பயன்படுத்த போகிறார்.
3000 Jews converted in one day.
ஒரு நாளிலே 3000 யூதர்கள் ரட்சிக்கப்பட
போகிறார்கள். All baptized in the Holy Spirit.
எல்லாருமே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள்.
The people came up to Peter and said, "Peter, that was a fantastic message. What an anointing upon your life."
பேதுரு நடத்திலே வந்து உம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு அபிஷேகம் இருக்கிறது, அருமையான செய்தி என்று சொல்லி இருந்திருப்பார்.
Any other disciple would have got puffed up.
மற்ற எந்த சீஷனா இருந்தாலும் அவன் பெருமை அடைந்திருப்பான்.
But not Peter.
பேதுரு
அப்படி இல்லை. He could not get puffed up.
அவன் பெருமை அடைய முடியவில்லை.
Because he knew what a failure he was just 6 weeks earlier.
6 வாரங்களுக்கு முன்பதாக எவ்வளவு தோற்று போனான் என்பதை அறிந்திருந்தான்.
And he'd have said to people,
அவன் ஜனங்களுக்கு சொல்லி இருந்திருப்பான்,
"I don't deserve this position."
நான் எனக்கு இந்த நிலைமை தகுதி.
I was a reject.
நான் தள்ளப்பட்டவன்.
I was going back to my fishing.
நான் மீன் பிடிக்க போய் கொண்டிருந்தேன்.
I was a total failure, the worst among the apostles.
அப்போஸ்தலர்களிலே மோசமானவனாய் தவறி
போனவனாய் இருந்தேன். Nobody denied the Lord like me.
யாருமே என்னைப் போல இருந்து
மறுத்தது. The worst.
கண்டிப்பாக நான் தான் மோசமானவன்.
So don't praise me.
ஆக என்னை நீங்க
Isaac
பாராட்டி
பேச வேண்டாம். God did a work on the day of Pentecost in spite of me.
என் நிமித்தமாய் கூட தேவன் ஒரு நான் இல்லாதிருந்தாலும் கூட தேவன் மகத்துவமான கிரியை செய்திருக்கிறார்.
How is it he could be humbled after this mighty revival?
இந்த பெரிய எழுப்புதலுக்கு பின்பாக எப்படி பேதுரு தாழ்மை இருக்க முடிந்தது?
Because God had broken him 6 weeks before that.
ஏனென்றால் 6 வாரங்களுக்கு முன்பதாக தேவன் அவனை நொறுக்கியிருந்தார்.
If he had not failed,
அவன் தவறாமல்
இருந்தால், Jesus prayed, "Don't let him fail."
இவன் விடக்கூடாது என்று ஜெபித்திருந்தால்,
"Let him not deny me."
அவன் என்னை மறுதலிக்க வேண்டாம்
என்று ஜெபித்திருந்தால், "Let him not deny the Lord."
அவன் ஆண்டவரை மறுதலிக்காமல் இருந்தால்,
He would have been so proud on the day of Pentecost.
பெந்தெகோஸ்தே நாளிலே மிகவும் பெருமையுள்ளவனாய் மாறியிருப்பார்.
He would have got swollen up. God would have resisted him.
தேவன் அவனை எதிர்த்திருப்பார். தலை வீங்கி போயிருக்கும்.
And he would have been destroyed.
அவன் அழிக்கப்பட்டிருப்பான்.
Now God doesn't want us to fall.
நாம் விழ வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை.
Jesus never sinned and he was the humblest man on the earth.
இயேசு ஒரு காலம் பாவம் செய்யவில்லை, ஆனாலும் பூமியின் பரப்பிலே வாழ்ந்த மிகவும் தாழ்மையுள்ள ஒரு மனிதனாக
இருந்தார். You don't need to sin in order to be humble.
அவர் தாழ்மை இருப்பதற்கு பாவம் செய்ய வேண்டும் என்கிற
நீதி இல்லை. Jesus is the example of that.
இயேசுவே நமக்கு மாதிரியா இருக்கிறார்.
And a person full of sin like the devil is not humble at all.
பிசாசை போல பாவத்தில் நிரம்பி இருக்கிறவங்க வந்து தாழ்மை இருப்பதில்லை.
So sin is not necessarily the way to be humble.
ஆகவே தாழ்மை இருப்பதற்கு பாவம் தான் ஒரே வழி என்று தேவையில்லை.
It is God's second best way.
ஆனால் தேவனுக்கு இரண்டாவது மேன்மையான வழி
அது. If he cannot humble you any other way,
வேறு வழிகளில் உங்களை தாழ்த்த தேவ
முடியாது.
நீங்கள் தாழ்மையா இருப்பதற்கு இதுதான் வழி என்று சொன்னால் பாவம் செய்ய கூட தேவன் அனுமதி.
Jesus prayed for Simon.
ஆகவே இயேசு சீமோனுக்கு என்ன
ஜெபித்தார்? I'm not praying that you won't fall.
நீ விழ வேண்டாம் என்று நான் ஜெபிக்க போவதில்லை. நீ ஜெபிக்க விழ வேண்டும்.
Pray.
ஆனால் நான் ஒன்று செய்வேன்.
When you hit rock bottom,
நீ அந்த அடி தளத்துக்கு நீ போய்விட்டால்,
that there you won't get discouraged.
அந்த இடத்துக்கு போய் நீ சோர்வடைய
கூடாது. You won't say, "Oh, God doesn't love me."
தேவன் நேசிக்கவில்லை என்று சொல்ல முடியாது.
There I am praying that you'll still believe at the bottom that God loves me.
அந்த அடித்தளத்துக்கு போனாலும் கூட தேவன் இன்னும் என்னை நேசிக்கிறார் என்று நம்ப வேண்டும்.
That is faith.
அதுதான் விசுவாசம்.
At rock bottom you say, "But God still loves me."
அங்கே அடித்தளத்துக்கு போனாலும் கூட தேவன் இன்னும் என்னை நேசிக்கிறார் என்று விசுவாசம். நான் ஒரு தோற்று போனவன்.
Nobody trusts me anymore.
யாருமே என்னை நம்புவதில்லை.
But God still loves me.
ஆனால் தேவனோ இன்னும் என்னை நேசிக்கிறார்.
That's faith. And Jesus said, "I'm praying," verse 32, "that your faith will not fail."
உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று 32
You will turn again, I know.
நீ மீண்டும் மனம் திரும்புவாய்.
And when you turn again,
நீ மனம் குணப்பட்ட
பின்பு, verse 32, "strengthen your brothers."
சகோதரரை ஸ்திரப்படுத்து.
Because you know what it is to fall.
விழுவது என்றால் என்ன என்பதை நீ அறிந்திருக்கிறாய்.
Strengthen other people who have fallen.
விழுந்து போனவர்களை நீ ஸ்திரப்படுத்தப்பட முடியும்.
And then Jesus said,
பிறகு இயேசு சொல்கிறார்,
"Now you must also take a sword with you," verse 36, all of you.
36ஆம் வசனத்தில் நீங்கள் எல்லாரும் பட்டயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும்.
Teaching us that we have the right to defend ourselves.
நம்மை நாமே தற்காப்பதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லிக் கொடுக்கிறார்.
Attack others.
மற்றவர்களை தாக்குவதற்காக
அல்ல. Peter used that sword to attack Jesus and put it back.
அந்த பட்டயத்தை வைத்து மற்றவனை தாக்க முயற்சித்து செய்த பொழுது அதை உரையில போடு என்று
Then why did he tell them to take a sword?
பிறகு ஏன் பட்டயத்தை எடுக்க முடியாது?
So that if other people come to attack you with a sword, you don't have to lift up your hand and get hurt. Use your sword to defend yourself.
மற்றவனை வெட்ட முடியாய் பட்டயத்தோடு கூட வரும் பொழுது உன் கையை நீ தூக்கி கையிலே வெட்டப்பட வேண்டாம் அந்த நேரத்தில் பட்டயத்தை தூக்கி அதில் அந்த வெட்டை வாங்க என்று
Teaching us that if other people attack us, we can defend ourselves.
மற்றவன் நம்மை தாக்கும் பொழுது நம்மை நாமே தற்காக்க முடியும் என்று இயேசு போதிக்கிறார்.
If somebody takes you to court, you can get a lawyer and defend yourself.
உங்களை யாராவது வழக்கு மன்றத்துக்கு இழுத்துச் சென்றால் நீங்களும் ஒரு வழக்கு அறிஞரை வைத்துக் கொண்டு உங்களை தற்காக்கலாம்.
That's this principle here. Take a sword, verse 36.
இதனுடைய கோட்பாடு இதுதான் 36 ஆம் வசனம்.
So that's what we need to understand.
இதைத்தான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது.
Somebody attacks your country has got every right to defend itself.
உங்களுடைய நாட்டை ஏதாவது ஒரு நாடு வந்து தாக்கினால் உங்களுடைய நாடு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது.
That's why it's all right to be in the army if you're in a country that's only defending itself.
தன்னை தானே தற்காக்கிற ஒரு நாட்டிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த பட்டாளத்தில் நீங்கள் சேர்ந்து கொள்வதில் தவறு.
But it's not right to be in an army that's seeking to invade other countries.
மற்ற நாடுகளிலே போய் படையெடுக்க முயற்சி செய்கிற ஒரு பட்டாளத்தில் இருப்பது சரியல்ல.
Then we read in the Garden of Gethsemane.
கெத்செமனே தோட்டத்தை குறித்து வாசிக்கிறோம்.
The prayer of Jesus.
இயேசுவின் ஜெபம்.
His prayer was, Father, if it's your will, please take away this cup from me.
பிதாவே இது உம்முடைய சித்தமா இருந்தால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க முடிக்கும்.
22:42.
22:42.
What was the cup?
அந்த பாத்திரம் என்ன?
The cup was to be forsaken by the Father.
அந்த பாத்திரம் பிதாவால் தள்ளப்படுவது.
And that was what Jesus dreaded.
இயேசு இதைத்தான் குறித்து பயந்தார்.
He was not afraid of physical death.
சரீர பிரகாரமான மரணத்தை குறித்து பயப்படவில்லை.
He could suffer 10,000 calvaries.
10,000 கல்வாரிகள் கூட அவர் பாடுபட்டு கடந்து செல்ல முடியும்.
Separated from the Father.
ஆனால் பிதாவின் இடத்திலிருந்து பிரிக்கப்படுவது.
He bore the sin of the world.
உலகத்தின் பாவங்களை சுமந்த பொழுது.
He wanted to avoid that as much as possible.
எவ்வளவு முடியுமோ அதை தவிர்க்க விரும்பினார்.
Take this cup away, Father.
பிதாவே இந்த பாத்திரத்தை நீங்க முடி செய்யும்.
I can imagine the Father saying.
பிதா இப்படி சொல்லியிருந்திருப்பார்.
Okay, if I take it away, you can come straight up to heaven.
இந்த பாத்திரத்தை நான் எடுத்து விட்டால் நீ நேரடியாக பரலோகத்துக்கு
வந்து விடலாம். All those people on earth will go to hell.
ஆனால் பூமியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் நரகத்துக்கு போவார்களே.
And Jesus said, okay, I'll
go. இல்லை ஆண்டவரே நான்
Think, that's why he went to the cross, because otherwise you would have gone to hell.
ஆகவே தான் அவர் சிலுவைக்கு சென்றார் இல்லாவிட்டால் நீங்கள் நரகத்துக்கு தான் போக
வேண்டும். That's why you see the love of God on Gethsemane.
இங்கே தான் கல்வா தேவனுடைய அன்பை கெத்செமனிலே
பார்க்கிறோம். Not just on Calvary.
கல்வாரிலே மட்டுமல்ல.
And then finally,
கடைசியாக
you see a beautiful verse in verse 28 of chapter 23.
23 ஆம் அதிகாரம் 28 ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
Jesus tells the daughters of Jerusalem.
எருசலேமின் குமாரத்திகளை பார்த்து
Don't weep for me.
எனக்காக அழாமல்.
He is beaten, bleeding, carrying the cross.
அவர் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்துகிறவராய் கல்வாரி சிலுவையில்
fell down under the weight of the cross.
அந்த சிலுவின் கனத்தை தாங்க முடியாமல் கீழே விழுகிறார்.
In that state.
அந்த சூழ்நிலையிலே
Don't weep for me.
எனக்காக அழவேண்டாம் என்று சொல்கிறார்.
A lot of people when they see Jesus crucifixion in a picture or a movie.
ஒரு படத்திலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிறதை பார்க்கும் பொழுது
they cry.
அநேகர் அழுகிறார்.
Then they must remember the word of Jesus.
அப்பொழுது அவர் இயேசுவின் வார்த்தையை
நினைவு கொள்ள வேண்டும்.
எனக்காக அழவேண்டாம்.
He was in the will of God.
அவர் தேவ சத்தத்தில் மத்தியிலே
இருக்கிறார். He may have been bleeding, but he was in the center of God's will.
ரத்தம் சிந்தி கொண்டிருந்தாலும் அவர் தேவ சத்தத்தின் மையத்தில்
இருந்தார். A lot of people who sit on thrones are not in the center of God's will.
இன்றைக்கு சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற அநேகர் தேவ சத்தத்தின் மையத்தில் இல்லை.
Don't weep for me.
எனக்காக அழவேண்டாம் என்று
சொல்கிறார். Weep for yourself.
உங்களுக்காக அழுங்கள்.
Then at the crucifixion we read about the salvation of this thief.
அந்த சிலுவையிலே அந்த கள்ளனுடைய ரட்சிப்பை குறித்து வாசிக்கிறோம்.
How he just acknowledged his failure.
எப்படி அவன் தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டான்?
He said, I deserve this.
எனக்கு இது தகுதி
என்று சொன்னான்.
41 வசனம்.
The other fellows were saying, I don't deserve this.
மற்றவன் சொன்னான், இது எனக்கு தகுதி அல்ல என்று சொல்கிறான்.
Save me.
என்னை ரட்சி.
Because I don't deserve this. Verse 39.
நான் நியாயமில்லாமல் தண்டிக்கப்படுகிறேன் என்று
சொல்கிறான். But this man said,
இந்த மனிதனோ,
I deserve this.
நான் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறேன்.
And he said, Lord, remember me.
ஆண்டவரே என்னை நினைத்துக் கொள்ளும் என்று சொல்கிறான்.
He said, this man has done nothing wrong. Verse 41.
41 வசனத்தில் இந்த மனிதன் தவறு ஒன்றும் செய்யவில்லை.
How did he say that?
எப்படி இவன் சொல்ல முடிந்தது?
He could say this man has done nothing wrong because he saw that Jesus never fought back at his accusers.
இயேசு தன்னை குற்றஞ்சாட்டுகளுக்கு விரோதமாய் சண்டையிடவில்லை, பாவம் செய்யவில்லை.
The mark of a godly man is that he doesn't fight back with his accusers.
தேவ மனிதனுடைய அடையாளம் என்னவென்றால் தன்னை குற்றஞ்சாட்டுகளுக்கு விரோதமாக போராட மாட்டான்.
Further we read in chapter 24.
24 ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
After Jesus rose from the dead.
இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பொழுது
He walked to Emmaus, which says in verse 13, this was 7 miles from Jerusalem.
7 மைல்களுக்கு அப்பால் உள்ள எம்மா ஊருக்கு நடந்து கொண்டு போனார்.
And there he met these two disciples going to Emmaus.
எம்மாவுக்கு போகிற இரண்டு சீஷர்களை இயேசு சந்தித்தார்.
And for 2.5 hours, which must have been the time taken to go walk along this distance.
இந்த தூரத்தை நடப்பதற்கு 2.5 மணி நேரங்கள் ஆயிருக்கும். அந்த 2.5 மணி நேரங்கள்
It says he opened up verse 27 the entire Old Testament.
27 ஆம் வசனத்திலே முழு பழைய ஏற்பாட்டையும் அவர் அவளுக்கு விவரித்து சொன்னார் என்று வாசிக்கிறோம்.
It was through the Bible study.
வேதாகமம் முழுவதும் இங்கிறதான ஒரு வேத பாடத்தை அங்கே நடத்தினார்.
Just like we're doing.
நாம் இப்போது செய்கிறது போல.
But in 2.5 hours he covered the whole of Genesis to Malachi.
ஆனால் ஆதியாகமம் முதல் மல்கியா வரை 2.5 மணி நேரங்களை சொல்லி முடித்து விட்டார்.
And he was dealing specifically with how all those scriptures were pointing to him.
அந்த எல்லா வேத வாக்கியங்களும் தம்மை குறித்தே சொல்லுகிறது என்பதை விளக்கி சொன்னார்.
How in Genesis the seed of the woman is Christ.
ஆதியாகமத்திலே அந்த ஸ்திரீனுடைய வித்து கிறிஸ்து.
Exodus the Passover lamb is Christ.
யாத்ராகம புத்தகத்திலே அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியானவர் கிறிஸ்து.
In Leviticus the offerings are a picture of Christ.
லேவியராகமத்திலே சொல்லப்பட்ட காணிக்கைகள் இயேசுவை
ஒப்புக்கொண்டது.
எண்ணாகமம்
the brazen serpent is a picture of Christ.
உயர்த்தப்பட்ட அந்த சர்ப்பமானது கிறிஸ்துவுக்கு ஒப்பாக இருக்கிறது.
Every book of the Bible.
வேதத்தில் உள்ள ஒவ்வொரு
புத்தகமும் all the way to Malachi where the son of righteousness is Christ.
மல்கியா புத்தகத்திலே அந்த நீதியுள்ள மகன் குமாரன் இயேசு கிறிஸ்து என்று பார்க்கிறோம்.
And it says here that their hearts burned within them verse 32 during the entire 2.5 hours.
32 வசனத்திலே அந்த 2.5 மணி நேரங்களும் அவருடைய இருதயமானது கொழுந்து விட்டு எரிந்தது என்று வாசிக்கிறோம்.
That is the mark of an anointed message.
ஒரு அபிஷேகிக்கப்பட்ட செய்தியினுடைய அடையாளம் இதுதான்.
Our hearts will burn within us when we hear it.
நாம் இதை கேட்கும் பொழுது நம்முடைய இருதயமானது கொழுந்து விட்டு எரியும்.
Then at the end of the chapter
அந்த அதிகாரத்தின் கடைசியிலே
we find that Jesus gave them a commission go into all the world
முழு உலகத்துக்கும் புறப்பட்டு செல்லுங்கள் என்று
கட்டளையிட்டார். He said preach repentance verse 47
47 வசனம் மனந்திரும்புதலை பிரசங்கியுங்கள்.
Repent for the kingdom of heaven is at hand is the message he began his earthly ministry with.
இந்த பூமியின் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று ஆரம்பித்தார்.
And he said wherever you go in all nations verse 47 you must preach repentance.
எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே மனந்திரும்புதலை கொடுத்து
so that we can build a church with righteous people who need no repentance.
அப்படியானால் நாம் மனந்திரும்ப அவசியமில்லாத நீதிமான்களை கொண்டு நாம் சபையை கட்ட முடியும்.
But he said wait in Jerusalem.
ஆனாலும் எருசலேமிலே காத்திருங்கள்.
Till you are endued with power.
உன்னதிலிருந்து வரும் பலம் தரிக்கப்படும்.
49
வசனம்.
And they waited in Jerusalem.
எருசலேமிலே காத்திருந்தார்கள்.
Continually praising God verse 53 in the temple.
53 வசனத்திலே பார்க்கிறோம் நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள்.
And it was in that atmosphere of praise that they got filled with the Holy Spirit 10 days later.
துதியின் சூழ்நிலையிலே தான் 10 நாட்கள் கழித்து அவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள்.
It is in an atmosphere of praise that God fills people with the spirit even today.
துதியின் சூழ்நிலையிலே தான் இன்றைக்கு தேவன் தம்முடைய ஜனங்களை அபிஷேகத்தினால் நிரப்புகிறார்.
God bless you.
தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.